அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே திங்கள் 7 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சி தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழக நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியறிக்கையில் சம்பூரில் இலங்கை அரசால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் பெரும்பகுதி மீண்டும் மக்களுக்கே திரும்ப தரப்பட இருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு.
இன்னும் ஒரு 10 லேண்ட் கமிஷன் மூலமாக அவருடைய உத்தரவோடையும் அதை முடித்துவிட்டு அந்த 808 ஏக்கரை 207 குடும்பங்களுக்கு கொடுப்பதற்காக உத்தேசித்திருக்கின்றோம்.
கொழும்பில் மஹிந்த ராஜபக்ஷ முஸ்லீம் தலைவர்கள் சிலருடன் சந்திப்பு நடத்தியது பற்றிய செய்தி. நேற்று நடந்த மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்திரிபால சிறிசேனா ஆகியோருக்கு இடையேயான சந்திப்பின் முக்கியத்துவம் பற்றிய ஒரு பேட்டி.
தனது நிலைப்பாட்டிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ தற்போது ஒரு சில படிகள் இறங்கி வந்திருப்பதையும், தற்போது இருக்கின்ற அரசியல் யதார்த்தத்தை அவர் உணர ஆரம்பித்திருப்பதையுமே இந்த சந்திப்பு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது.
இந்திய மாநிலமான கேரளாவில் தடகள வீராங்கனைகள் 4 தற்கொலை முயற்சி செய்து கொண்டுள்ளதாக வரும் செய்திகள் பற்றிய ஒரு குறிப்பு ஆகியவையும் இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ஸ் பீட்டர்ஸ் மற்றும் சுவாமிநாதன்.
ஏமனில் உள்ள மக்களுக்கு நிவாரணப் பணியாளர்கள் நிவாரண நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அங்கு 5 போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்தப் போவதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் இலக்குகள் மீது சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் வாரக்கணக்கில் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இந்த அறிவிப்பு வந்துள்ளது. ஆனால் இந்த போர் நிறுத்த அறிவிப்பு நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே முன்மொழியப்பட்டுள்ளது. கிளர்ச்சி படையினர் தமது ஆயுதங்களை கீழே வைக்க சம்மதிக்க வேண்டும் என்று சவுதி தெரிவித்துள்ளது. ஏமனில் பொதுமக்களின் திக்கற்ற நிலைமை அதிகரித்துக் கொண்டிருப்பதாக நிவாரணப் பணியாளர்கள் தொடர்ந்தும் எச்சரித்து வருகிறார்கள்.
ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கே இருக்கின்ற குண்டூஸ் நகரை ஆட்சித்த பகுதியில் தாலிபான்களுக்கு எதிராக நடத்தப்பட்டு வருகின்ற மிகப்பெரிய தாக்குதலில் குறைந்தது 35 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் என ஆப்கானிய பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது. தாலிபான்கள் வசமிருந்த பல கிராமங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமான அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாலிபான்களுக்கு சார்பாக இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் சண்டையிட்டு வருவதாக அம்மாகாண ஆளுநரான முகமது உமர் சாஃபி தெரிவித்திருக்கின்றார்.
They are supporting the Taliban. They are helping the Taliban. They are trying to, train the Taliban.
இங்கு நடைபெற்று வருகின்ற வன்முறைகள் காரணமாக 100,000+ அதிகமானோர் இடம்பெயர்ந்திருக்கின்றனர் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. குண்டூஸ் நகரிலிருந்து சில கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சண்டை நடந்து கொண்டிருப்பதாகவும் பீரங்கி தாக்குதல் சத்தங்கள் நகரில் கேட்பதாகவும் குண்டூஸ் நகரில் உள்ள பிபிசி செய்தியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார்.
சருமத்தை சிவப்பழகாக மாற்றுவதாக கூறும் முகப்பூச்சிகளை மேற்கு ஆப்பிரிக்க நாடான ஐவரி கோஸ்ட் தடை செய்துள்ளது. பல ஆண்டுகளாக இளம் ஆப்பிரிக்க மகளிர் மற்றும் சில ஆடவர்களிடையேயும் அப்படியான முகப்பூச்சிகள் பிரபலமாக இருந்துள்ளன. அவை தங்களை மேலும் அழகுபடுத்தும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் மருத்துவ வல்லுநர்களோ அப்படியான கிரீம்கள் புற்றுநோய் உட்பட பல நோய்களை ஏற்படுத்தக்கூடும் என கூறுகிறார்கள். சிவப்பலகை ஏற்படுத்துவதாக கூறும் முகப்பூச்சிகள் பரந்துபட்ட அளவில் மிக அதிகமாக பயன்படுத்துவது நைஜீரியாவில்தான். சருமத்தை சிவப்பாக்கும் என்று கூறப்படும் கழிம்புகள் விற்கப்படுவதற்கு எதிராக மிக கடுமையான சட்டங்கள் தென்னாப்பிரிக்காவில் தான் உள்ளன. அதில் பயன்படுத்தப்படும் ஹைட்ரோக்ரிடோன் தென்னாப்பிரிக்காவில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் அங்குள்ள பெண்களில் 1/3 பகுதியினருக்கும் அதிகமானோர் அதை இன்னும் பயன்படுத்தி வருகிறார்கள்.
புருண்டியில் தற்போது நிலவும் சூழல் தேர்தலுக்கு ஏற்றதாக இல்லை என்று ஆப்பிரிக்க ஒன்றியம் எச்சரித்திருக்கிறது. அந்த நாட்டிலிருந்து அகதிகள் ஏராளமாக வெளியேறும் நிலையில் அங்கே எப்படி தேர்தலை நடத்த முடியும் என்று ஆப்பிரிக்க ஒன்றிய ஆணையர் கேட்டிருக்கின்றார். 3rd பதவிக்காலத்திற்காக போட்டியிட முனைந்திருக்கின்ற அதிபர் பியரி குருந்திசாவின் முடிவுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களில் 4 கொல்லப்பட்டிருக்கின்றனர். ஆளும் கட்சியின் இளைஞரணியால் நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கையெறி குண்டு தாக்குதலில் தலைநகர் புஜும்புராவில் ஒரு இளைஞர் கொல்லப்பட்டதாக அங்கிருக்கின்ற பிபிசி நிருபர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த தாக்குதலை நடத்தியவரை ஒரு கும்பல் பிடித்து அடித்ததாகவும் நமது நிருபர் தெரிவிக்கிறார்.
இஸ்ரேலில் புதிதாக அமைந்துள்ள வலதுசாரி கூட்டணி ஆட்சியை நிராகரிக்கும் ரீதியில் பாலஸ்தீன தலைவர்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். அப்படியான ஒரு அரசுடன் பாலஸ்தீன நிர்வாகம் சமாதான பங்குதாரியாக இருக்க முடியாது என பாலஸ்தீன நிர்வாகத்தின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை காசா நிலப்பரப்பை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்போ இஸ்ரேலின் புதிய அரசாங்கம் அங்குள்ள சமூகத்தினரிடையே இனவாதம் மேலோங்கி வருவதை காட்டும் ஒரு அறிகுறியாக தெரிகிறது என கூறியுள்ளது. இஸ்ரேலின் புதிய கூட்டணி ஆட்சியில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன நிலப்பரப்புகளில் யூத குடியேற்றங்களை அதிகரிக்கும் கடும்போக்கு யூத கொள்கையுடைய ஒரு கும்பலும் உள்ளது.
பிரிட்டிஷ் பொது தேர்தலுக்கான தேர்தல் வாக்கெடுப்பு தற்போது நடந்து வருகிறது. பல வாரங்கள் நடந்த தீவிரமான பிரச்சாரங்களுக்கு பிறகு இன்று நடக்கும் தேர்தலில் பல லட்சம் பேர் வாக்களித்து வருகின்றனர். முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் காலையிலேயே தம்முடைய வாக்குகளை அளித்துவிட்டனர். தனிப்பெரும் கட்சியோ அல்லது கூட்டணியோ பெரும்பான்மையை பெறுவதை பொறுத்து அடுத்த அரசமையும்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் கிழக்கே சம்பூரில் மக்களிடமிருந்து அரசு கையகப்படுத்திய நிலங்களில் சுமார் 800 ஏக்கர் நிலம் திரும்பவும் பொதுமக்களிடமே ஒப்படைக்கப்படவிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
திருகோணமலை மாவட்டம் சம்பூர் பிரதேசத்தில் கடந்த அரசாங்கத்தினால் சுவீகரிக்கப்பட்ட மக்கள் குடியிருப்பு காணிகளில் ஒரு பகுதியை விடுவிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் ஜனாதிபதி இன்று கைச்சாத்திட்டுள்ளதாக மீள்குடியேற்றம் மற்றும் புனர்வாழ்வு அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் கூறுகின்றார். இந்த அறிவித்தலின்படி ஏற்கனவே அரசாங்கத்தினால் BOI எனப்படும் முதலீட்டு ஊக்குவிப்பு வாரியத்திடம் கையளிக்கப்பட்ட 808 ஏக்கர் காணி விடுவிக்கப்படுகின்றது. விடுவிக்கப்பட்டுள்ள இந்த பகுதி இருவார காலத்துக்குள் மீள்குடியேற்றத்திற்காக மக்களிடம் கையளிக்கப்படும் என்கின்றார் அமைச்சர் டி எம் சுவாமிநாதன்.
இன்று பகலை ஜனாதிபதி அவர்கள் கெசட் நோட்டிபிகேஷனை ரெவகேஷனை சைன் பண்ணிவிட்டார். அதனால் அந்த காம்பூர் காணி அரசாங்கத்தின் கையிலே வந்திருக்கின்றது. அரசாங்கத்தின் கையிலே வந்திருப்பதனால் இன்னும் ஒரு 10 நாளுக்குள் லேண்ட் கமிஷனின் மூலமாக அவருடைய உத்தரவோடையும் அதை முடித்துவிட்டு அந்த 808 ஏக்கரை 207 குடும்பங்களுக்கு கொடுப்பதற்காக உத்தேசித்திருக்கின்றோம். மற்றும் நேவி அதாவது கடற்படையிலே இருக்கும் அதாவது 224 ஏக்கர் காணி கடற்படையில் இருக்கின்றது. அந்த கடற்படையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த காணியை 520 குடும்பங்களுக்கு திருப்பி கொடுப்பார்கள் என்று. அதை செய்வதற்கு இன்னும் ஒரு 4 அல்லது 5 மாசம் தாமதம் எடுக்கும். ஏனென்றால் அவர்கள் அந்த இடத்திலே இருந்து இடம்பெயர்ந்து வேறொரு இடத்துக்கு போகும் வரையும் அதை நாங்கள் செய்ய முடியாது. ஆனால் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், அந்த காணியையும் எங்களுக்கு திருப்பி கொடுப்பார்கள்
என்றும் தெரிவித்த அவர், இதுவரை காலமும் ஏற்பட்ட தாமதத்துக்கு காரணம் மீளப்பெறுவது தொடர்பிலான சட்ட பிரச்சினை என்றும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
காணி உண்மையாக BOI-யின் கையில் தான் இருந்தது. BOI-யின் கை வசம் இருக்கிற காணியை அவர்கள் இருந்து அந்த காணியை திருப்பி எடுக்க வேண்டும். அதற்காக நாங்கள் சட்ட ரீதியிலே அட்டர்னி ஜெனரலுக்கு அனுப்பி அவருடைய உத்தரவின்படி அந்த சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது. அந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற விதத்திலே ஒவ்வொரு அதாவது இருந்த தடைகளை எல்லாம் நிகழ்த்தி இன்று ஜனாதிபதி அவர்கள் அந்த கோரிக்கையை அமுல் நடத்திருக்கின்றார்கள். அதாவது இன்று கெசட்டுக்கு போய்விட்டது
என்றும் குறிப்பிட்டார் புனர்வாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன். அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் தமது பிரதேச மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பில் நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளதாக கூறுகின்றார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் சம்பூர் இடம்பெயர்ந்தோர் நலன்புரி சங்கத்தின் ஸ்தாபக தலைவருமான குமாரசாமி நாகேஸ்வரன்.
நீண்ட இழுவறைக்கு பின்னர் அரசாங்கத்தினால் சுவீகரிக்கப்பட்ட முதலீட்டு சபைக்கு வழங்கப்பட்டிருந்த 818 ஏக்கர் காணியை விடுவிப்பதற்கான அரச வர்த்தமானியில் ஜனாதிபதி கையெழுத்திட்டதாக அறிகின்றோம். இந்த தீர்மானமானது மீள்குடியேற்றம் தொடர்பாக மிக முன்னேற்றகரமான ஒரு நடவடிக்கையாக கொள்ளலாம். குறிப்பாக சம்பூர் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கள் காட்டி வந்த அந்த தங்களுடைய மண்ணுக்கு செல்ல வேண்டும் என்ற பிடிவாதமும் இதை சாதிப்பதற்கு உதவி இருக்கின்றது. எனவே நல்லாட்சியின் மூலமாக சம்பூர் மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக இதை கொள்ளலாம். அதே வேளையில் உயர் பாதுகாப்புக்கு உட்பட்டிருந்த கடற்படைக்கு சொந்தமான 237 ஏக்கர் காணியும் விடுவிப்பதற்கான பூர்வாங்க வேலைகள் நடைபெற்று முடிந்து அவர்களுக்கான மாற்று காணி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான நில அளவை முடிந்திருக்கின்றது. எனவே விரைவில் அவர்களும் அந்த இடத்துக்கு மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கான வேலைகளும் தொடர்ச்சியாக நடைபெறும் என்ற அடிப்படையில் இந்த 2 விடயங்களுமே சம்பூர் மக்களுடைய மீள்குடியேற்றத்தை ஒரு பூரணப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கும். எனவே இந்த பிரதேசத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய குறை தற்பொழுது நீங்குவதற்கான ஒரு அறிகுறியும் அதே நேரத்தில் நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நல்லாட்சி என்ற அடிப்படையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கும் மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய ஆட்சிக்கும் அதே நேரத்தில் அந்த ஆட்சியை வருவதற்கு உதவி செய்த 63 லட்சம் மக்களுக்கும் கூட நாங்கள் நன்றி தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம்
என்றும் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரன்.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார். இன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே முஸ்லீம் தலைவர்கள் சிலருடன் சந்திப்பு ஒன்றை நடத்தினார். இது குறித்து கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஸ்வரிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
அவர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லல, முஸ்லீம் மக்கள் தான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அனைத்து பகுதிகளிலிருந்தும் பிரதேச சபை, உலமா பெருமக்கள், பள்ளிவாசலை சேர்ந்தவர்கள், பிரதேச உறுப்பினர்கள், சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னதற்காக வேண்டி இன்று அவர்கள் திகதி ஒதுக்கி கொடுத்தார்கள். அவர்கள் வந்து சந்தித்தார்கள்.
திடீர்னு ஏன் இப்படி மஹிந்த ராஜபக்ஷ மீதான
அரசாங்கத்தின் மேல் ஏற்பட்டிருக்கின்ற ஏமாற்றத்தின் காரணமாக அவர்களுடைய முதலாவதாக வாழ்க்கை பிரச்சனை தீரவில்லை. சிகள உரிமையை தான் பின்னணியில் இருந்தது. பௌத்த இந்த பிபிஎஸ்க்கு எங்களை முஸ்லீம்கள் அந்த பிராந்திய கட்சிகள் வந்து தவறாக சொன்னதின் காரணமாக குறிப்பாக முஸ்லீம் பெண்களும் ஏமாந்து விட்டார்கள். ஆகவே நீங்கள் சின்ன வயதிலிருந்து முஸ்லீம்களுடைய நண்பன் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். எதிர்காலத்தில் அந்த நிலையை நீங்கள் கடைப்பிடிப்பீர்கள் என்ற உறுதிமானம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே உங்களோடு நாங்கள் நிற்போம். எதிர்வரும் தேர்வுகளில் நாங்கள் உங்களுக்காக வேலை செய்வோம் என்று அவர்கள் சொன்னார்கள்.
ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் முஸ்லீம் மக்களுக்கு அவரது ஆட்சியின் கீழ் ஏகப்பட்ட சங்கடங்கள் ஏற்பட்டன என்பதுதானே யதார்த்தமான உண்மை?
அது பொதுபல சேனாவின் காரணம் என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள்.
அப்படி என்றால் ஏன் ஆட்சியில் இருக்கும்பொழுது அவர் பொதுபல சேனாவை கட்டுப்படுத்தி வைக்கவில்லை?
கட்டுப்படுத்துவதற்குரிய யோசனையை அவர் கேபினெட்டிலே இவர்களை தடை செய்ய வேண்டும் என்று அவர் சொன்ன பொழுது அதற்கு எதிராக குரல் எழுப்பி பௌத்தர்கள் எல்லோரும் எங்களுக்கு எதிராக வருவார்கள் என்று சொன்னவர் பாட்டலி, சம்பிக்க, ரணவக்க என்று சொல்லக்கூடிய இந்த அமைச்சர் அவர்கள் தான்.
அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை மனதில் வைத்துதான் இப்படியான ஒரு அரசியல் நாடகத்தை அவர் நடத்துகிறார் என்று குற்றச்சாட்டு வந்தால் என்ன சொல்வீர்கள்?
அன்று என்ன பொய் குற்றச்சாட்டை செய்தார்களோ அதே குழுக்கள் தான் இப்பொழுதும் செய்கின்றார்கள்.
ஆனால் இன்றைய சந்திப்பில் வந்து நாட்டில் பெரும்பான்மை முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கூறுகின்ற அமைப்புகள் யாரும் வரலையே?
எல்லாரும் வந்திருக்காங்க. இது வந்து ஆரம்பம் மாத்திரம் தான். அந்த பகுதியிலிருந்து கேட்டதுக்காக வேண்டி அவங்க அழைச்சதும் மற்றவங்களும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனால் பெரிய ஒரு கூட்டத்தை சகல முஸ்லிம்களையும் உள்ளடக்கிய விதமாக நடத்துவதற்கு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று. நாங்கள் அந்த ஏற்பாடுகளை செய்வோம்.
இந்த கூட்டத்தை அடுத்து முஸ்லீம் மக்களுக்கு மஹிந்த ராஜபக்ஷ மீது மீண்டும் நம்பிக்கை வரும் என்கின்ற அந்த நம்பிக்கை உங்களை போன்றவர்கள் இருக்கிறதா?
ஏற்கனவே நம்பிக்கை வந்ததன் காரணமாகத்தான் இந்த முஸ்லிம்கள் நச்சரிக்கின்றார்கள். உங்களை காண வேண்டும், உங்களோடு பேச வேண்டும், உங்களுடைய நட்புறவை மீண்டும் வளர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏமாந்து விட்டோம், எங்களை ஏமாற்றி விட்டார்கள். பொய்களை எல்லாம் கொண்டு வந்து கட்டவிழ்த்து விட்டு சில கட்சிகள் அங்கு செய்த பிரசாரத்தின் காரணமாக.
ஆனால் தம்புள்ள பள்ளிவாசல் மீதான தாக்குதல், கொழும்பு கிராண்ட் பாஸ் பள்ளிவாசல் மீதான தாக்குதல் எல்லாம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களின் ஆட்சியில் தானே நடந்தது?
கட்டாயம் சினிமா ஆட்சியின் பொழுது அந்த காலத்திலே புத்தகத்திலே சுட்டுக் கொண்டார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியின் பொழுது முஸ்லிம்களை தான் சுட்டுக் கொண்டார்கள். துணிந்து கொண்டிருக்கும் பொழுது காத்தாங்குடிய பள்ளிவாசலில் ஏறாவூரில் அடுத்த கிழமை நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த மகாவலி கங்கை ஓரமாக. அவர்களால் சுட்டு குவித்தது அவர்களுடைய காலத்திலே தான் வந்ததை உள்ளவர்கள் மறந்துவிட முடியாது, மறக்கவும் கூடாது.
ஆனால் ஒரு தவறு இன்னொரு தவறை நியாயப்படுத்தி விடாது.
இன்னொரு தவறு மேலும் நடப்பதற்கு நியாயப்படுத்த கூடாது. நாங்கள்
முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஸ்வர். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்பத்தினர் பெருமளவு அரசு நிதியை மோசடி செய்து வெளிநாட்டு வங்கிகளில் சுமார் 18 பில்லியன் டாலர்கள் பதுக்கியிருப்பதாக இலங்கையின் வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷ மறுத்திருக்கிறார். இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அரசாங்கத்துக்கு சொந்தமான நிதியை மோசடி செய்ததன் மூலம் திரட்டப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்பத்துக்கு சொந்தமான சுமார் 18 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் மேற்பட்ட நிதி மற்றும் சொத்துக்கள் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போதே அமைச்சர் சமரவீர இதனை அறிவித்தார். சட்டவிரோதமான முறையில் சம்பாதிக்கப்பட்ட வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக அரசாங்கம் விசாரணையொன்றை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்த அமைச்சர் மங்கள சமரவீர, இதன்படி ராஜபக்ஷவின் குடும்பத்துக்கு சொந்தமான சொத்துக்களின் பெறுமதி சுமார் 18 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேற்பட்டதென்று வெளிநாட்டு புலனாய்வு நிறுவனங்கள் அறிவித்துள்ளதாக கூறினார். இந்த சொத்துக்கள் தொடர்பாக ஆராய்ந்து அதனை மீள பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் 4 நாடுகளின் உதவியை நாடியுள்ளதாகவும் தெரிவித்தார் அமைச்சர் சமரவீர. இவ்வாறு பதுக்கி வைக்கப்பட்டுள்ள சொத்துக்களை கண்டுபிடிப்பது மிக கடினமான காரியம் என்று தெரிவித்த அமைச்சர் மங்கள சமரவீர, லிபிய தலைவர் கடாபி மரணமடைந்து பல ஆண்டுகள் சென்றுள்ள போதிலும் அவருக்கு சொந்தமான வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் சுமார் 80 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான சொத்துக்களில் இதுவரை 3.4 பில்லியன் பெறுமதியான சொத்துக்கள் மாத்திரமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இவ்வாறு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் சொத்துக்களை கண்டுபிடித்து அதனை மீள பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அரசாங்கத்தை வலியுறுத்தி வருவது வருவதாக தெரிவித்த அமைச்சர் மங்கள சமரவீர அதனை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தயங்க மாட்டாதென்றும் தெரிவித்தார். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக அண்மையில் ஊடக அறிக்கையொன்றை விடுத்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். தனக்கோ தனது குடும்பத்துக்கோ சொந்தமான சொத்துக்களோ இல்லாவிட்டால் ரகசிய வங்கி கணக்குகள் வெளிநாடுகளில் இல்லை என்று தெரிவித்திருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது குடும்பத்தின் அங்கத்தவர்களுக்கு சேறு பூசுவதற்காகவே இவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருவதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பிலிருந்து கே சுதயகுமார், இலங்கை கண்ணோட்டம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முதல் முறையாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையேயான சந்திப்பு ஒன்று புதன்கிழமை கொழும்பில் நடந்தது. இதில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் பிரதமர் வேட்பாளராக மஹிந்த ராஜபக்ஷ அறிவிக்கப்பட வேண்டும் என்று அவரது தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் ஆனால் அது நிராகரிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் ஆனந்த பாலகிருஷ்ணன் அவர்களை கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இருக்கின்றது என்றுதான் என்னால் கூற முடியும். ஏனெனில் இந்த சந்திப்புக்கு 19வது திருத்த சட்டத்துக்கு கிடைத்த வெற்றி தான் அடிகோலி இருக்கின்றது என்பதை என்னால் மிக தெளிவாக கூறிக்கொள்ள முடியும். ஏனெனில் இந்த 19வது திருத்த சட்டம் மிக பெரும்பான்மை பலத்தோடு நிறைவேறி இருப்பதை அடுத்து அது தற்போதைய அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் வெற்றியாகவே இருக்கின்றது. இந்த வகையிலே இந்த வெற்றியின் மூலமாக தனது நிலைப்பாட்டிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ தற்போது ஒரு சில படிகள் இறங்கி வந்திருப்பதையும் தற்போது இருக்கின்ற அரசியல் யதார்த்தத்தை அவர் உணர ஆரம்பித்திருப்பதையுமே இந்த சந்திப்பு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. ஆயினும் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தாம் எந்த ஒரு வகையிலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு துரோகம் அளிக்கப் போவதில்லை என்று அழுத்தம் திட்டமாக கூறியிருக்கிறார். மஹிந்த ராஜபக்ஷவை இவ்வளவு தூரம் பிரதமர் மந்திரி வேட்பாளராக்குவதற்கு தற்போதைய ஜனாதிபதி இணங்குவார் என்பது மிகவும் ஒரு கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது. அவ்வாறான இணக்கப்பாட்டுக்கு அவர் வருவதாக இல்லை.
கடந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் பெற்ற வாக்குகளை வைத்து பார்க்கும் பொழுது அவருக்கான ஒரு வாக்கு வங்கி இன்னமும் இருக்கிறது, வாக்குகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை அவரிடம் இருக்கிறது என்பதும் மறுக்க முடியாத ஒரு உண்மைதானே?
நிச்சயமாக அவ்வாறு ஒரு வாக்கு வங்கி அவரிடம் இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு வோட் பேங்க் அவருக்கு பக்கபலமாக இருக்கின்றது. ஆயினும் தற்போது இருக்கின்ற அரசியல் நிலவரங்களை பார்க்குமிடத்து இங்கே இடம்பெற்ற ஊழல் மோசடி போன்ற விசாரணைகள் தற்போது பலதரப்பட்ட வகைகளிலும் ஆரம்பமாகி இருப்பதை பொறுத்து தற்போது அந்த மஹிந்த தரப்பினர் பலர் கூட தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அவரது சகோதரரும் முன்னாள் பொருளாதாரத்துறை அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ. எனவே ஒரு புறத்திலே அவருக்கான வாக்கு வங்கி உறுதியாக இருக்கின்ற அதே சமயம் மற்றொரு புறத்திலே அவருடைய இந்த ஊழல் மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவருடைய முகத்திலே கூட தற்போது மெதுமெதுவாக கிழிக்கப்பட்டு வருவதாக கூட எதிர்த்தரப்பினர் கூறி வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே அவருக்கு எவ்வளவு தூரம் ஒரு ஆணித்தரமான ஒரு உறுதியான வாக்கு வங்கி எதிர்காலத்தில் இருக்கும் என்பது மிகவும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் கடந்த காலத்தில் அவரை ஆதரித்த பலர், ஜனாதிபதி தேர்தலில் ஆதரித்த பலர் தற்போது இங்கு மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்திலே கூட அமைச்சர்களாக அண்மை காலங்களிலே பதவியேற்றிருக்கின்றார்கள். இந்த வகையிலே அவர் எவ்வளவு தூரம் ஒரு நல்ல வேட்பாளராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பது கூட ஒரு மிகவும் ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது.
நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற மாறுபட்ட அரசியல் சூழல்களின் யதார்த்தங்களை வைத்து பார்க்கும் பொழுது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பிலிருந்து வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளை தற்பொழுதைய ஜனாதிபதி தலைமையிலான தரப்பினை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மேலும் பிளவுபடக்கூடும் என்கின்ற சில கருத்துக்களும் ஐயங்களும் வந்து இலங்கையிலிருந்து வெளியாக ஆரம்பித்திருக்கின்றன. அது எந்த அளவுக்கு யதார்த்தமானது? அப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிளவுபடும் என்று கூறுவதை விட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷவினரும் அவரது தரப்பினரும் ஓரம் கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்றுதான் என்னால் கூற முடியும். ஏனெனில் இப்பொழுது மைத்ரிபால சிறிசேனவோடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த பலரும் சேர்ந்திருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னைய தலைவியாக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கூட அந்த கட்சியின் ஒரு பக்கபலமாக இருக்கின்றார். எனவே மைத்ரிபால சிறிசேன அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து அவருக்கு இந்த அடிமட்டம் முதல் உயர்மட்டம் வரை அனைத்து கோணங்களிலும் அந்த கட்சியை சேர்ந்த பலரது நிலைப்பாடுகள் அதனுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்துமே தெரிந்து வைத்திருக்கின்ற ஒருவராக இன்றைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இருக்கின்ற சூழலிலே அவருக்கென்று கூட ஒரு பலமான ஒரு அணியினர் இருக்கின்ற காரணத்தினால் பிளவுகள் ஏற்படலாம். ஆனால் அந்த பிளவு என்பது மஹிந்த ராஜபக்சவினர் ஓரம் கட்டப்படுவதற்கான சூழலை பெரிதும் உருவாக்குவதாக இருக்கும் என்றுதான் என்னால் கூறிக்கொள்ள முடியும்.
மூத்த பத்திரிகையாளர் ஆனந்த் பாலகிருஷ்ணர். இனி இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் விளையாட்டு வீராங்கனைகள் நால்வர் தங்களுக்கு தொல்லை தரப்பட்டதாக கூறி தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். இதில் ஒருவர் மரணமடைந்துள்ளார். இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் டெல்லியில் இருந்து செய்தியாளர் ஜெயக்குமார்.
கேரளாவின் ஆழப்புழாவில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணைய மையத்தில் 4 தடகள வீராங்கனைகள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் ஒரு 15 பெண் உயிரிழந்தார். நச்சுத்தன்மையுடைய பழத்தை தின்று அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முயன்றனர். மீதம் இருக்கும் 3 தற்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். உத்தலங்காய் என்ற பழத்தை சாப்பிட்டு அவர்கள் இந்த தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டனர். சீனியர்கள், பயிற்சியாளர்கள் ஆகியோர் துன்புறுத்தியதால் இந்த வீராங்கனைகள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக இவர்களது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இவர்கள் அனைவரும் துடுப்பு படகு விளையாட்டில் ஈடுபடும் வீராங்கனைகள் ஆவர். இந்த விவகாரம் குறித்து ஒரு விசாரணைக்கு இந்திய விளையாட்டு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அவர்கள் சாக முயற்சிப்பதற்கு முன்பாக ஒரு குறிப்பை எழுதி வைத்துள்ளனர். தற்கொலைக்கு முயன்றவர்களின் வாக்குமூலத்தை மாஜிஸ்ட்ரேட் பதிவு செய்துள்ளார். காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது என இந்திய விளையாட்டு ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் இஞ்சடி ஸ்ரீனிவாஸ் செய்தியாளர்களிடம் கூறினார்.
The medical condition, as I understand, since they have consumed this poisonous fruit,
பெறப்பட்டுள்ள மருத்துவ அறிக்கையின்படி நச்சுத்தன்மையுடைய பழத்தை உட்கொண்டுள்ளதாலும் அதை அவர்கள் உட்கொண்ட 5 அல்லது 6 மணி நேர காலத்திற்கு பிறகுதான் சிகிச்சைகள் துவங்கப்பட்டுள்ளதாலும் நச்சுத்தன்மை உடல் முழுவதும் பரவ துவங்கியிருக்கிறது. இதனால் சிகிச்சை அளிப்பதிலும் சிக்கல் உண்டாகியுள்ளது. இதே விவகாரத்தில் எங்கள் தரப்பில் ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் எங்கள் தரப்பினர் எவராவது தவறு செய்திருந்தாலும் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
On our side, or if anybody is found to be at fault on our side, then the strictest of action will be taken.
என்றார் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் இஞ்சடி ஸ்ரீனிவாஸ். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கும் 3 பேரில் ஒருவரது நிலை மோசமாக இருக்கிறது என்றும் மற்ற இருவரும் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் விசாரணை அதிகாரி கிஷோர் BBCயிடம் தெரிவித்தார். அபாய கட்டத்தில் உள்ள ஒருவரது நிலை குறித்து சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர் சந்தோஷ் கூறும்போது, சிகிச்சை பெற்று வரும் பெண் ஒருவருக்கு பெறப்பட்டுள்ள மருத்துவ ஆய்வறிக்கையில் பொட்டாசியம் அளவு அதிகரித்து காணப்படுகிறது. ஹைப்பர்கிளீமியா என்று அழைக்கப்படும் அதிகரிக்கும் பொட்டாசியம் என்பது இதயத்தில் பாதிப்புகளை உண்டாக்கி அதை செயலிழக்க செய்யும்.
ஹைப்பர்கிளீமியா, that is raised potassium level, can produce ill effects on heart and the heart can stop in diastole.
என்றார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 3 பெண்களுக்கும் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர் சந்தோஷ். இந்த வீராங்கனைகள் புதன்கிழமையன்று தங்கள் விடுதி அறையில் சுயநினைவின்றி கிடப்பதை பார்த்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். முல்லை பெரியாறு அணைக்கு அருகே புதிய அணை கட்டுவது குறித்த வாய்ப்புகள் பற்றிய ஒரு ஆய்வை கேரள அரசு மேற்கொள்வதற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கொன்றை போட்டிருக்கிறது. இது குறித்த குறிப்பை தருகிறார் மீண்டும் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
முல்லை பெரியாறு அணை பகுதிக்கு அருகே புதிய அணை கட்டுவதற்கான வாய்ப்புகள் குறித்தான ஆய்வை கேரள அரசு மேற்கொள்வதற்கு தடை விதிக்க கோரி தமிழக அரசு இந்திய உச்சநீதிமன்றத்தில் இன்று வியாழனன்று புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. கேரள மாநில அரசால் நடத்தப்படும் இதுபோன்ற ஆய்வுகள் உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு எதிரானது என்றும் அவை சட்டப்படி தடுக்க வேண்டியவை என்றும் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். கேரள மாநில அரசின் அனுமதியுடன் கேரளா பொறியியல் ஆராய்ச்சி கல்வி நிறுவனம்தான் இது தொடர்புடைய ஆய்வை நடத்தி வருகிறது. இது தொடர்பான அம்மாநில அரசின் முடிவு கடந்த 3 முன்பாகவே எடுக்கப்பட்டிருந்தாலும் அப்போது அது ஆயத்த பணிகளுக்கான ஆராய்ச்சிதான் என்று கூறியிருந்தது. இருந்தபோதும் இந்த முயற்சிக்கு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்க மறுத்துவிட்டதால் இந்த ஆய்வு பணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டன. பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய வனப்பகுதி வாரியத்திடமிருந்து அனுமதி பெற்ற கேரள மாநில அரசு இதற்கான பணிகளை மீண்டும் துவக்கியது. இந்நிலையில் கேரள மாநில அரசு கூறிய காரணங்களை ஏற்க மறுத்த இந்திய உச்சநீதிமன்றம் தற்போது இருக்கும் முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக இருப்பதாக கூறி தமிழக அரசுக்கு ஆதரவான தீர்ப்பை வெளியிட்டது. இந்த சமயத்தில் தற்போது கேரள அரசு இந்த பணிகளை தொடர்வதாக குற்றம் கூறியுள்ள தமிழக அரசு இதற்கு எதிராக மனுவை இன்று தாக்கல் செய்துள்ளதால் இது தொடர்பான விசாரணை விரைவில் உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையிலான எல்லை ஒப்பந்தத்தை முன்கொண்டு செல்ல இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை இன்று ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்துக்கு மேலவை நேற்றே ஒப்புதல் வழங்கிவிட்டது. இருநாட்டு எல்லையை ஒட்டி இந்திய நிலப்பரப்பால் சூழப்பட்டுள்ள வங்கதேச நிலங்களை இந்தியாவுக்கு அளிக்கவும் அதேபோல வங்கதேச நிலப்பரப்பால் சூழப்பட்ட இந்திய நிலங்களை வங்கதேசத்துக்கு அளிக்கவும் இந்த ஒப்பந்தம் வழி செய்கிறது. அந்த நிலப்பகுதியில் வாழும் மக்கள் இந்த இரு நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டின் குடிமகனாக இருக்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இந்த ஒப்பந்தம் மூலமாக இந்தியாவுக்கு 10,000 ஏக்கர் அளவுக்கு நில இழப்பு ஏற்படும் என்று கூறப்பட்டாலும் இந்த ஒப்பந்தத்தால் பல அனுகூலங்கள் கிடைக்கும் என்று மத்திய அரசு கூறுகிறது. இது குறித்து இந்திய வெளியுறவுத்துறையில் கிழக்கத்திய நாடுகளுக்கு பொறுப்பாக இருந்த ஓய்வு பெற்ற அதிகாரியான ரவி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சுவாமிநாதன்.
3 வருஷம் முன்னாடி பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் போறவதே சைன் பண்ணிருக்கலாம். ஆனா அப்போ வந்து மேற்கு வங்க கவர்மெண்ட் வந்து அவா நாங்க இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தடுத்துட்டாங்க. அப்போ இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுலயும் ஒரு ஹர்டல் ஒண்ணு இருந்தது. எல்லா மாநிலங்களும் சரின்னு சொல்லிட்டு அஸ்ஸாம் மாத்திரம் நாங்க முடியாதுன்னு சொன்னோம். ஏன்னா அவளுக்கு தான் நிறைய என்க்ளேவ்ஸ் அவ கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா கிடைக்கிற என்க்ளேவ் ரொம்ப குறைச்சல் அவளுக்கு. முதல்ல பிஜேபி வந்து சரி அஸ்ஸாமை தவிர்த்து பாக்கி எல்லா மாநிலங்களும் சரின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு சொன்னதுல அப்பவும் வந்து அஸ்ஸாம் கவர்மெண்ட் வந்து அது எங்க காங்கிரஸ் கவர்மெண்டா இருக்கிறதுனால அவளும் ஒரு விதமா அவளையும் உள்ள கொண்டு வந்து அவளுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை ஒன்று கொடுத்து இன்னும் உங்களுக்கு ஒரு விதமான நஷ்டம் ஒன்றும் இருக்காது, கெயின்ஸ் தான் இருக்கும். அந்த கெயின்ஸை வந்து எப்படின்னா நம்ம ரெண்டு நாட்டுக்கும் நடுவில் இல்லீகல் இமிக்ரேஷன் இருக்காது, இல்லீகல் மைக்ரேஷன்லாம் இருக்காது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொன்னதுல அவாலும் அக்ரி பண்ணிட்டுருக்கா.
இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியா வந்து 10,000 ஏக்கர் நிலத்தை இழக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேறு சிலர் என்ன சொல்றாங்க, இந்த 10,000 ஏக்கருங்கிறது வந்து ஒரு நோஷனல் யூகம் தான். ஏன்னா ஏற்கனவே இந்த 17,000 ஏக்கர் இடம் வந்து வங்கதேசக்குள்ள இருந்தது. இந்திய அதிகாரிகளோ அரசு இயந்திரமோ அங்க போவே முடியல. அதே போல வங்கதேசத்துக்கான நிலம்னு சொல்ற 7,000 ஏக்கர் இந்திய பரப்புல இருந்ததுக்கு வங்கதேசத்துடைய நேரடி ஆளுமையில இல்ல. அதனால இது உண்மையிலேயே இழப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து இந்தியாவை பொறுத்தவரை ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். இந்தியாவுடைய இடத்த உன்னுர்த்தன கொடுத்துறீங்களா அப்படின்னு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
அது அப்படி நேர பார்க்க முடியாது. இப்ப வந்து நீங்க ஒரு லாஸ்ட் 40 வருஷமா பாத்தீங்கன்னா 10,000 ஏக்கரும் பங்களாதேஷ்க்கு உள்ள இருக்கு. அதே மாதிரி 7,000 ஏக்கர் நம்ம இந்தியன் நாட்டுக்கு உள்ள இருக்கு. நம்ம தேசத்து நிலப்பரப்பு எவ்வளோ, அவங்க தேசம் நிலப்பரப்பு எவ்வளோ, 3,000 ஏக்கருக்காக நம்ம என்ன இவ்வளோ கீழே இறங்கணுமா? இந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டு நம்ம சைன் பண்ணினோம்னா அவா சைட்ல இருந்து நமக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும். இந்த டிரான்சிட் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கு. இந்தியாவிலேருந்து இப்போ அஸ்ஸாம் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் திரிபுரா அங்கெல்லாம் போகிறதுக்கு மேலே சுத்திண்டு இந்த சிலிகுடி இந்த சிக்கிம் வரைக்கும் போயிட்டு அப்புறம் திருப்பி கீழே வந்து எல்லாம் வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் இப்போ நின்று போயிடும்.
நீங்க சொன்ன மாதிரி மன்மோகன் சிங் இந்த ஒப்பந்தத்தை போட்ட போது அதை மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி எதிர்த்தார். அதே போல அப்பொழுது எதிர்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியும் இதை கடுமையாக எதிர்த்தது. இப்போ பிஜேபி என்ன சொல்லுதுனாக்க, இந்த திட்டம் வந்ததுனாக்க வங்கதேசத்திலேருந்து ஏராளமான குடியேறிகள் இந்தியாவுக்கு வரதை தடுப்போம் அப்படின்றாங்க. அது எப்படி சாத்தியமாகும்? இந்த ஒப்பந்தத்திற்கும் குடியேறிகள் வருவதை தடுப்பதற்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கு?
அது என்ன தொடர்புன்னா நம்ம வந்து இந்தியாவும் பங்களாதேஷ்க்கும் நடுவில் இருக்கிற எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லையில வந்து நம்ம முள்வெளியெல்லாம் போட்டு அந்த வேலியெல்லாம் போட்டு ஒரு கேட் போட்டு ஒரு கதவு வச்சு யாரு உள்ள வரா யாரு வெளியில போறாங்கிறத அபிஷியலா நம்ம வந்து ராஜாங்கம் வந்து தடுத்து நிறுத்த முடியும். இப்ப வந்து அது சாதகம் இல்லை. வேலி இருக்கு பட் எல்லா இடத்துலயும் இல்லையே. இப்ப வந்து அதுக்கு ஒரு லீகல் பேக்கிங் கிடைக்கும்.
இந்திய வங்கதேச உறவுகள் பற்றி கருத்து கூறுகின்ற பல ஆய்வாளர்கள் 71ஆம் ஆண்டு வங்கதேசத்தை உருவாக்கியதில் இந்தியா முக்கிய காரணியாக இருந்தது. அதன் காரணமாகவே முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இது நம்மால் உருவாக்கப்பட்ட நாடு என்ற ஒரு தோரணையில் இந்தியா அணுகியது. அந்த நாட்டிற்கு உரிய மரியாதையும் அதன் முக்கியத்துவத்தையும் இந்தியா உணரவில்லை என்று சொல்கிறார்கள். இப்போது இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக அதை உணர்ந்து வங்கதேசத்தை மரியாதையுடன் நடத்த ஆரம்பித்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா?
மரியாதை என்பது வந்து ஒரு நாட்டிலேருந்து மொத்தம் அது கொடுக்க முடியாது. ரெண்டு நாட்டிலேருந்து ஒருத்தர் மரியாதையை கொடுத்தால் அவர் பதில் மரியாதையும் திருப்பி கொடுக்கணும். ஒரே சைட்லேருந்து மரியாதை கொடுத்துட்டு இருந்தா அப்ப இன்னொரு சைட்ல இருந்து மரியாதை வரலன்னா அப்போ இந்த மாதிரிதான் சிச்சுவேஷன் வந்து முடிஞ்சது. அது ஃபர்ஸ்ட் 20 வருஷம். அதுக்கப்புறமா தான் ரெண்டு சைடுக்குமே ரியலைசேஷன் இருந்தது, மரியாதை கொடுத்தா தான் நமக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு. நம்ம ஊர்லயும் ஒரு உணர்வு வந்தது, அவ ஊர்லயும் ஒரு உணர்வு வந்தது. ஆனா அந்த உணர்வை வந்து இந்த மாதிரி ஒரு எல்லை ஒப்பந்தமாக அதை கன்வெர்ட் பண்ணி ரெண்டு தேசத்துக்கும் எப்படி முன்னேற பண்ணணுங்கிறது வந்து அதுக்கு 120 வருஷம் இருக்கு.
இந்திய வெளியுறவு அமைச்சகத்தில் கிழக்கத்திய நாடுகளுக்கு பொறுப்பாக இருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி ரவி. இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
யேமனில் உள்ள மக்களுக்கு நிவாரணப் பணியாளர்கள் நிவாரண நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அங்கு 5 நாள் போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்தப் போவதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கில் உள்ள குண்டூஸ் நகரை அண்முத்த பகுதியில் தாலிபான்களுக்கு எதிராக நடத்தப்பட்டு வரும் மிகப்பெரிய தாக்குதலில் குறைந்தது 35 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என ஆப்கானிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.